நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதியிற் சேர்ந்த நெருமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூபசமாதி அடைந்த நேருளம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம். இன்றைய சத்சங்கத்தில் வழம்ப போல வரும் கேள்விகளுக்கு பதில் காண்கின்றோம். இரண்டு கேள்விகள் வந்திருக்கின்றது. நேற்று ஒரு கேள்வி வந்தது, இன்று காலை ஒரு கேள்வி வந்தது. இரண்டுக்கும் பதில் காண்பது மூலம் இன்றைய சத்சங்கத்தை செய்வோம். முதலாவது கேள்வி மௌனத்தை பற்றியது. புதன்கிழமை வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் நாங்கள் மௌனத்தை பற்றி பேசியிருந்தோம். வாய்ஸ் ஆஃப் பாபாஜி தந்த மௌனம் எப்படி செய்வதென்று அதை பற்றிய விளக்கம் தருமாறு ஒரு சாதகர் கேட்டிருக்கின்றார். தான் தான் மௌனம் செய்வதாகவும் ஆனால் அதை பற்றிய விளக்கம் கொஞ்சம் கூடுதலாக தந்தால் அதன் முறைகளை தன்னுடைய மௌனத்தில் தான் பயன்பெறலாம், அதே போல் மற்றைய சாதகர்களும் பயன்பெறுவார்கள் என்பது அந்த சாதகரின் கேள்வி. ஆகவே இந்த மௌனம் என்பது எங்களுடைய கிரியா யோகத்தில் மிகவும் முக்கியமானது என்று எங்களுடைய குருமார்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதே போல பாபாஜியின் ஒரு படத்தை பார்த்தீர்கள் என்றாலும் அவர் ஒரு முத்திரை ஒன்று போட்டு மௌனமாக இருக்க சொல்லுவார். ஆகவே கிரியா யோகத்தில் சத்குருவாலும் அது வழிநடத்தப்படுகின்றது, குருமார்களாலும் அது வழி சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் செய்பவர்கள் நாங்கள். அதை எப்படி செய்ய வேண்டும், அதை செய்கின்றோம் மௌனம் என்று போன புதன்கிழமை வாய்ஸ் ஆஃப் பாபாஜி புத்தகத்திலிருந்தும் அது வாசிக்கப்பட்டது. அதாவது இந்த மௌனத்தை பாபாஜி சொல்கின்றார், சாதகர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் மௌனம் இருங்கள், முடிந்தால் வியாழக்கிழமைகளில் முழு நாளுமே மௌனம் இருங்கள் என்று சொல்கின்றார். ஆகவே இது ஒரு கஷ்டமான விடயம் என்று தனக்கு தெரிகின்றது என்று இந்த சாதகர் சொல்கின்றார். இருப்பினும் தான் முயன்று கொண்டிருக்கின்றேன். இவற்றை பற்றிய விளக்கங்கள் சிறிது தருவீர்களா, தான் செய்யும் போது தான் என்னத்தை உணர்கின்றேன் என்று பதிவு கொடுத்திருக்கின்றார். ஆகவே அவருடைய கேள்விக்கு இப்போது பதில் காணப் போகின்றோம். இந்த மௌனம் என்பது மூன்று நிலைகளில் செய்யப்பட வேண்டியது. அது நிலைகள் என்று சொன்னால் ஒவ்வொரு நேரத்தில் செய்வதென்று அல்ல. இந்த மௌனத்தில் இருந்து நீங்கள் இந்த மௌனத்தில் இந்த மௌனத்தை நீங்கள் கடைபிடித்து கொண்டு போகும் போது உயரிய நிலை வரைக்கும் செல்லலாம் என்பதுதான் படிநிலைகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது மௌனத்தில் இருக்கும் போதே அந்த படிநிலைகள் நிகழ துவங்கும். சாதாரணமாக முதலாவது படிநிலை உடலை சார்ந்தது, அதாவது பொறி. இந்த வாய் என்ற பொறியை நீங்கள் மௌனமாக பேசாது வைத்திருத்தல் முதல் நிலை. அதுதான் சாதகர்கள் தொடங்கும் நிலை. அதை நாங்கள் பேசாதிருப்பதால் அதை உலக வழக்கில் மௌனம் என்று சொல்கின்றோம். அதுக்கு அடுத்த நிலையை பார்த்தீர்கள் என்றால், யோகத்தில் ஒன்று உடல் சார்ந்தது, அடுத்தது மனம் சார்ந்தது. ஆகவே மௌனத்தை செய்யும் போது மனம் சார்ந்த விடயங்களையும் நாங்கள் ஒடுக்க வேண்டும் அந்த மௌனத்தில். அப்படி இல்லை என்றால் அந்த இரண்டாம் நிலையை எட்டி பிடிக்க முடியாது. அதுக்கு அடுத்த நிலை உயரிய நிலை. அந்த நிலை உயிர் சார்ந்தது. உயிர் சார்ந்த நிலையில் நாங்கள் இந்த மௌனத்தை கடைபிடிப்போமாக இருந்தால், அந்த மௌனத்தில் வெற்றி பெற வேண்டுமென்றால் நாங்கள் திருவருளை நோக்கி செல்ல வேண்டும். திருவருளால் தான் அந்த உயிர் சார்ந்த மௌனத்தை எங்களுக்கு தர முடியும். அதை நாங்கள் எங்களுடைய குரு அருளாலும் திருவருளாலும் பெற வேண்டும். ஆகவே மௌனம் என்பது இந்த சாதகர் சொன்னபடி இலகுவான விடயம் அல்ல. ஆனால் உடல் அளவில் துவங்கலாம், அது கஷ்டமான விடயம் அல்ல. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் பேசாதிருத்தல். ஆகவே இந்த அன்பருக்கு இந்த மௌனத்தை பற்றி இன்னும் கதை சிறிதளவு குருமார்கள் சொன்னதை சொல்லப் போகின்றேன். ஆகவே இதுதான் தொடக்க நிலை, இறுதி நிலை, மிகவும் உயர்ந்த நிலை. திருவருளை வைத்து உயிர் நிலையில் மௌனமாக இருத்தல். ஆகவே இந்த மௌனத்தில் நாங்கள் இருக்கும்போது இதனால் என்ன பயன், முதல் அதை பார்த்து விடுவோம். இந்த மௌனத்தால் இருக்கும்போது எங்களுடைய சாதனையை நாங்கள் கூட்டலாம். ஏனென்றால் அது ஊக்கியாக தொழிற்படும். ஒரு பொறியை அடக்குகின்றோம், அதான் ஆரம்ப நிலை. அதே நேரம் எண்ணத்தை நாங்கள் அந்த மௌனத்தில் இருக்கும்போது எவற்றை நாங்கள் செய்யலாம் என்று பார்த்தால், எங்களுடைய அகக்கருவிகள், புறக்கருவிகள் எல்லாம் எப்படி அந்த மௌன நேரத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் அவதானிக்கலாம். அது ஒரு முறை. அகக்கருவி புறக்கருவிகளை பற்றி நீங்கள் உங்களுடைய சொந்த அகக்கருவி புறக்கருவிகளை பற்றி அறிதல். இந்த உலகத்தை பற்றியும் உலகியல் ஓட்டத்தை பற்றியும் சிந்திக்கக்கூடாது. உங்களுக்கு கிடைக்கிறவற்றை அந்த மௌன நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் மௌனமாக இருந்தால் உங்களுடைய மனக்குவியல் ஒரு இடத்தை நோக்கி வரும். அதுதான் மூன்றாவது விடயம். மூன்றாவது விடயம், இந்த புலன்கள், அகக்கருவிகள், புறக்கருவிகள் என்று சொன்னேன் தானே, இதில் முக்கியமான கருவியாகிய மனத்தை ஒடுக்க பழக வேண்டும் இந்த மௌனத்தின் மூலம். என்னென்று மௌனத்தின் மூலம் இந்த மனத்தை ஒடுக்கலாம் என்று பார்த்தால், இந்த மனம்தான் வெளிக்கருவிகளிலிருந்து உள்கருவிகளுக்கு, எங்களுக்கு, எங்களுடைய அந்த கரணங்களுக்கு விடயங்களை கொண்டு வருகின்றது. அந்த விடயங்கள் அங்கு வருவதால் தான் நாங்கள் அமைதியேற்றி காணப்படுகின்றோம். அந்த வந்த விடயங்களை மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்ற முறைப்படி படித்திருக்கின்றோம். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் அதன் மூலமாக அலசி ஆராய வழி புறப்படும் போது அங்கு மௌனமும் இல்லை, ஒன்றும் இல்லை. மனம் குரங்கு போல் பாய்கின்றது. ஆகவே இந்த மன ஒடுக்கம் என்பது இந்த மௌனத்தால் நாங்கள் வெற்றி பெறலாம் சிறிது சிறிதாக. ஆகவே இந்த மௌனத்தை நாங்கள் செய்ய வேண்டும். சாதகர்கள் எல்லோரும் செய்வதால் இப்படியான பயன்கள் உண்டு. அது மாத்திரமல்ல, யோகி ராமையா அவர்கள், எங்களுடைய குரு அவர்கள், இந்த மௌனத்தை எப்படி தொடங்க வேண்டும், எப்படி முடிக்க வேண்டும் என்று சில விடயங்களை கொடுத்திருக்கின்றார் சாதகர்களுக்கு. அதை ஓராண்டுக்கு முதல் எல்லோருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்திருந்தேன். அந்த முறைகளை ஒரு பழைய சீனியர் சாதகர் மூலம் அவற்றை கண்டறிந்து, யோகி ராமையா அவர்கள் சாதகர்களுக்கு கொடுத்த விடயத்தை அறிந்து அதை எல்லோருக்கும் அனுப்பியிருந்தேன். அதை நான் தேடி பார்த்து மீண்டும் அனுப்புகின்றேன். அது தொடக்கம் முறை. கிரியா யோகத்தில் எப்படி இந்த மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும், கடைபிடிக்கும் போது அந்த மௌன நேரத்தில் என்ன மாதிரி அந்த மௌனத்தை நாங்கள் தொடங்க வேண்டும். ஏனென்றால் இங்கு முக்கியமான விடயத்தை பார்த்து விட்டோம். அந்த இறுதி நிலை மௌனத்தில் செல்ல வேண்டுமென்றால் உயிர் நிலையில் மௌனம் திருவருள் குருவருள் தேவை. ஆகவே அந்த நிலைக்கு செல்வதற்கு அவர்களுடைய ஆசியுடன் அந்த மௌனத்தை தொடங்க வேண்டுமென்று யோகி ராமையா அவர்கள் இந்த வரமுறையை கொடுத்திருக்கின்றார். இந்த சத்சங்கத்தில் நான் அதை பதிவு வைக்கின்றேன். அதை பற்றிய விளக்கம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் அனுப்பப்பட்டது. அதை கண்டெடுத்து மீண்டும் சாதகர்களுக்கு அனுப்புகின்றேன். அந்த முறை என்னென்று யோகி ராமையா அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்றால், இந்த மௌனத்தை தொடங்கும் போது ஓம் கிரியா மௌன குரு நம ஓம் என்று ஒரு வாக்கியம் சொல்ல வேண்டும். அதைத் தொடர்ந்து ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் என்ற வாக்கியம் சொல்ல வேண்டும். அதைத் தொடர்ந்து ஓம் பதினன் சித்தர் நம ஓம் என்று சொல்ல வேண்டும். அதன் பின் பாபாஜிக்கு வணக்க ஆசனம் செலுத்த வேண்டும். அதைத் தொடர்ந்து சாந்தி மந்திரம் சொல்ல வேண்டும். எங்களுடைய வகுப்புகளில் நாங்கள் சாந்தி மந்திரம் எப்போதும் சொல்கின்றோம். சாந்தி ஆசனத்தின் பின் இந்த ஐந்து விடயங்களை, இந்த நான்கு விடயங்களையும் சொல்லித்தான் உங்களுடைய மௌன நாளை நீங்கள் தொடங்குகின்றீர்கள். மௌன நேரத்தை இது முடிந்த பின் முடிவிலும் சில மந்திரங்கள் சொல்லச் சொல்லி ஜோகி ராமையா அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். மந்திர சொற்கள் அது, அதாவது முடியும் போது ஓம் மௌன யோகம் தத் சத் என்று சொல்ல வேண்டும். அதைத் தொடர்ந்து 16 தடவை ஓம் கிரியா பாபாஜி நமோம் சொல்ல வேண்டும். அதைத் தொடர்ந்து சாந்தி மந்திரம் சொல்ல வேண்டும். அதைத் தொடர்ந்து ஓம் பதினன் சித்தர் நம ஓம் சொல்ல வேண்டும். அதைத் தொடர்ந்து பதினன் சித்தர் பாடல் பாட வேண்டும். அதை முடித்தவுடன் கிரியா வணக்காசனம் செய்து அந்த மௌன நேரத்தையோ மௌன நாளையோ நீங்கள் முடித்து கொள்ளலாம் என்பது யோகி ராமையா அவர்களால் வரையறுக்கப்பட்ட விதிமுறைகள். இதெல்லாம் நாங்கள் செய்வதுதான் எங்களுடைய பயிற்சியில். ஆனால் அதை மனனம் செய்யாது நான் அனுப்பும் இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி வைத்தீர்கள் என்றால் செய்யத் தொடங்கலாம். அதன் பின் உங்களுக்கு அது பாடமாகவே வந்துவிடும். இதை அந்த நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக கடைப்பிடித்திருப்பீர்கள். இப்போது தொடர்ந்து செய்கின்றீர்களோ இல்லையோ தெரியவில்லை. இந்த சாதகருடைய கேள்வியினால் அது இன்று மீட்கப்பட்டிருக்கின்றது. சாதகர்களுடைய கேள்வி என்றால், பாபாஜியின் உந்துதலால் மற்றவர்களை கருவிகளாக பயன்படுத்தி எங்களுடைய சாதனை முறைக்கு, எங்களுடைய வாழ்க்கைக்கு, எங்களுடைய சாதனைகளை மேம்படுத்துவதற்கு என்ன தேவையோ அதை பாபாஜியும் பரம்பொருளும் இயக்குகின்றார்கள் என்பதுதான் இங்கு உண்மை. ஆகவே இந்த கேள்விக்கு இன்று இவ்வளவு விரிவாக பதில் கண்டோம். அது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, அது உலகியல், ஒரு குடும்பம் சார்ந்த கேள்வி. ஒரு கிரியா குடும்பத்தில் அவர்கள் கிரியா யோகத்தில் ஒரு 3 வருடங்கள் தான் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த வீட்டு பெண்மணி சத்சங்கங்களை மிகவும் விரும்பி கேட்பா. அது மாத்திரமல்ல, அவர்கள் தீட்சை பெற்றவர்கள். அவருடைய அந்த அம்மாவுடைய கேள்வி என்னவென்றால், அவளுடைய குடும்பத்தில் ஒரு இழப்பு, அந்த இழப்பு அவ என்ன மாதிரியான இழப்பு என்று சொல்லவில்லை. குடும்பத்தில் யாரோ ஒருவர் தவறிவிட்டார்கள். ஆகவே அவளுடைய கேள்வி என்னவென்றால், ஆனால் அந்த நிகழ்விலிருந்து அது மனதிலேயே வந்து கொண்டிருக்கின்றது, திரும்ப திரும்ப திரும்ப. துவக்கத்தில் இது நடந்து சில காலமாகிவிட்டது. அதிலிருந்து வெளிவராமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போதுதான் இந்த கிரியா யோகா இணைப்பு கிடைத்தது, தீட்சையும் கிடைத்தது. ஆனால் அவருடைய கேள்வி ஒரு பகிரும் விடயமாகத்தான் அதை கொடுத்திருக்கின்றார். அதிலிருந்து தான் மீள்பட்டு கொண்டு வருகின்றேன். அதற்கு முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருப்பது இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள். ஆகவே நான் அதை மற்றவர்களுக்காக அதை நான் உங்களுடன் சொல்கின்றேன். ஏனென்றால் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் எவ்வளவு முக்கியமானது. ஏனென்றால் இந்த அடிப்படை கருத்துக்கள் எனக்கு தெரியாதிருந்தால் நான் அதிலிருந்து நிச்சயமாக மீண்டிருக்க முடியாது. ஆகவே நான் பரம்பொருளுக்கும் பாபாஜிக்கும் நன்றி சொல்கின்றேன். அந்த விடயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் என்பது அவளுடைய கருத்தாக கருத்து பரிமாற்றமாக அனுப்பியிருந்தார். இதில் நாங்கள் முக்கியமாக என்னத்தை பார்க்க வேண்டும்? அவர் சொன்ன விடயத்திலிருந்து நாங்கள் இந்த ஆன்மாக்களாக இந்த உடலில் இறைவனால் பூத்தப்பட்டிருக்கின்றோம். இறைவன் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து எங்களுக்கு உடல் கொடுத்திருக்கின்றார். அதை ஏன் கொடுத்திருக்கின்றார்? எங்களுடைய வினைகளை அனுபவிப்பதற்காக கொடுத்திருக்கின்றார். அந்த வினைகள் எங்கிருந்து வந்தது? பழைய பிறப்புகளிலிருந்து வந்தது. பழைய பிறப்புகளை பற்றி எங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்லை. பழைய பிறப்பில் எங்களுடைய தாயார், தந்தையார், சகோதரர் குடும்பத்தவர் யார், சுற்றத்தார் யார் என்று தெரியுமா? சைவ சித்தாந்தம் சொல்கின்றது அது எங்களுடைய அறிவுக்கு எட்டாது. சரி, இந்த பிறப்பில் வந்து இணைந்திருக்கின்றோம். அப்பா அம்மா மூலமாக கொடுத்த உடலில் இறைவனால் எங்களுடைய ஆன்மா பூத்தப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு எங்களை சுற்றி சுற்றத்தாரை இறைவன் ஒவ்வொரு ஆன்மாக்களை ஒவ்வொரு உடல்களில் எங்களுடைய குடும்ப இணைப்பாக வைத்திருக்கின்றார், சுற்றத்தாராக வைத்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் எல்லோரும் எங்கோ இருந்து வந்தோம், ஒவ்வொரு பிறப்புகளிலிருந்து வந்தோம். இந்த பிறப்பில் இந்தளவு ஒட்டு மொத்தமாக இந்தளவு ஆன்மாக்களும் தங்கள் வினைக்கேற்ற மாதிரி வினைகளை ஆற்றுவதற்கு ஒரு யூனிட் என்று சொல்லலாம், ஒரு குடும்பமாக இறைவன் நினைத்திருக்கின்றார். அந்தந்த ஆன்மாக்களுடைய வினைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த குடும்பத்தை யார் தெரிவு செய்தார், யார் உருவாக்கினார்? இறைவன் உருவாக்கினார். ஒவ்வொருவரும் தங்களுடைய வினைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒன்றை மாத்திரம் இங்கு நாங்கள் சிந்திக்க தவறுகின்றோம். இது ஒட்டு மொத்தமாக எங்களுடைய குடும்பம், எங்களுடைய குடும்ப வினை என்று நாங்கள் எல்லோரையும் பற்று வைத்து இதை இணைத்து வைத்து கொண்டிருக்கின்றோம். அது தவறில்லை. ஏனென்றால் குடும்ப இணைப்பு உலகியலில் அதுதான். ஆனால் நாங்கள் சைவ சித்தாந்தத்தை படித்துவிட்டோம், அடிப்படை கருத்துக்களை கேட்டுவிட்டோம், அது விளங்கி இருக்கின்றது, அது உண்மை என்றும் அறிந்துவிட்டோம் அருளாளர்களால். ஆகவே நாங்கள் அவற்றை பயன்படுத்த வேண்டும். அதில் என்ன திட்டவட்டமாக சொல்கின்றது? நாங்கள் எல்லோரும் வெவ்வேறு ஆன்மாக்கள். இந்த பிறப்பில் ஒரு குடும்பத்தில் இருக்கின்றோம். இந்த பிறப்பில் அந்த குடும்ப அமைப்பில் இருந்து உலக வாழ்க்கையை நடத்துகின்றோம். ஆனால் குடும்பமாக நாங்கள் இறைவனை அடைய முடியாது. நாங்கள் தனித்தனியாகத்தான் இறைவனை அடைய வேண்டும். இணைந்தவர்கள் இறைவன் இந்த ஐந்தொழில் மூலம் எங்களுக்கு என்னத்தை செய்கின்றார்? படைக்கின்றார், காக்கின்றார், ஒடுக்குகின்றார், மறைக்கின்றார், அருள்கின்றார். இறைவனே அத்தொழிலைத்தான் செய்கின்றார். அதை நாங்கள் அறிவுத்திறன் மூலம் எடுக்கின்றோம், அதை ஒத்துக்கொள்ளுகின்றோம். ஆனால் அதை எங்களுடைய வாழ்க்கையில் சிந்திக்க தவறுகின்றோம். ஆகவே வந்தவர்கள் எல்லோரும் ஒரு நாள் போயாகவே வேண்டும். அது எங்களால் தடுக்க முடியுமா? முடியாது. ஆகவே எங்களுடைய வினைகளுக்கு ஏற்றபடிதான் அது நடக்கின்றது என்பதை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து மூலம் அறிகின்றோம். ஆனால் நடத்துபவன் யார்? இறைவன். ஆகவே அது எங்கள் கையில் இல்லை என்பதை நாங்கள் உணர வேண்டும். இது இறப்பு பிறப்பு மாத்திரமல்ல, இந்த எங்களுடைய வாழ்க்கையே எங்களுடைய கையில் இல்லை. ஆனால் அந்த வாழ்க்கையை நாங்கள் தனித்தனியாக வென்றெடுக்கலாமே தவிர குடும்பமாக வென்றெடுக்க முடியாது. ஆகவே இந்த இழப்புக்கள், சந்தோஷங்கள், துக்கங்கள் எல்லாம் குடும்பம் சார்ந்ததாக வரலாம், வர வேண்டும். ஏனென்றால் இந்த ஐந்தொழில்களும் நடக்க வேண்டும். இறைவனின் ஐந்தொழில்கள், நாங்கள் இந்த வினைகள் எல்லாவற்றையும் முடித்து திருவடி அடையும் வரை எங்களுக்கு பிறப்புகள், உடல்கள் தேவை. ஆகவே ஒரு பிறப்பில் இருக்கும் குடும்பம்தான் அடுத்த பிறப்புக்கு போகுது என்று நினைக்கக்கூட கூடாது. ஒவ்வொரு ஆன்மாக்களும் இந்த பிறப்பை, இந்த உடலை விட்டு வெளியேறும் போது 48 நாட்களால் சொர்க்கம் நரகம் என்ற 2 உலகங்களுக்கும் வெவ்வேறு உடல்களில் சென்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது இந்த உடலில் அல்ல, மூன்றும் புறப்படுகின்றது. ஆகவே ஒட்ட மொத்தமாக சைவ சித்தாந்தம் இந்த புறப்பை பற்றி சொல்லும் போது பேராசிரியர் சொன்னார், இந்த 48 நாட்களும் தான் மிகவும் முக்கியமான நாட்கள். இந்த ஆன்மாக்கள் உடலை விட்டு பிரிந்ததும் அலைந்து திரியும் நாட்கள் என்று சொல்லுவார். அந்த நாட்களில் சில நாட்கள் தான் எங்களுடைய வினைகளுக்கு ஏற்ற மாதிரி சொர்க்கம் நரகம் என்ற இடங்களில் போய் அங்கே அனுபவிக்க வேண்டியதை வேறு உடல்களில் அனுபவிக்கின்றோம் என்றும் படித்திருக்கின்றோம். அதன் பின் நாங்கள் உடல் எடுக்கின்றோம். ஆகவே அந்த 48 நாட்களுக்கு பின் என்ன நடக்கின்றது என்று பேராசிரியர் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார். அந்த அடுத்த உடலை எடுத்தவுடன் அந்த ஆன்மாவுக்கு அது ஒரு புது வாழ்க்கை, புது உடல். இப்போது நாங்கள் எப்படி இருக்கின்றோமோ, உங்களுடைய பழைய புறப்புகளை அறியாத நிலையில், புது புறப்பு எங்கே போகின்றோம் என்று அறியாத நிலையில் இருக்கின்றோமோ, அந்த நிலையில்தான் அது இருக்கப் போகின்றது. ஆகவே நாங்கள் யாரையாவது எங்களுடைய குடும்பத்தில் இழந்து விட்டாலும் ஒரு 48 நாட்களுக்கு அந்த ஆன்ம சாந்தி அடையண்டும் என்ற முறையில் பல கிரியைகளை செய்கின்றோம். அது ஒரு விதமான தவறும் இல்லை. ஆனால் இழந்து விட்டோமே என்று மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரியாக செல்லாது அந்த சிந்தனையிலேயே வீணடித்து கொண்டிருப்பதில் ஒருவிதமான அர்த்தமும் இல்லை. அந்த ஆன்மாவுக்காக ஏதாவது கிரியை செய்ய வேண்டும் என்றால் கூட அந்த 48 நாட்கள் தான் முக்கியம். அதன் பின் அந்த ஆன்மா இன்னொரு உடலில், இன்னொரு குடும்பத்தில், இன்னொரு மிகுதியாக இருக்கும் வினைகளை கழிப்பதற்காக இறைவனால் நடத்தப்படுகின்றது. ஆகவே அந்த உண்மையை சைவ சித்தாந்தம் படித்தவர்கள் நாங்கள் உணர வேண்டும். துக்கப்படுவது பிழை என்பது அல்ல, என்னத்திற்காக துக்கப்படுகின்றோம்? சரி, இவற்றையெல்லாம் நடத்துவது யார்? இறைவன். அந்த இறைவனை நாங்கள் பிடிக்க வேண்டுமே தவிர, என்ன விடயம் நன்றாக நடக்க வேண்டும் என்றாலும் திருவருளை நாங்கள் எப்படி அடையலாம் என்பதை சிந்திக்க வேண்டுமே தவிர, அந்த அருளை அடையும் போது இவையெல்லாம் சூரியனைக் கண்ட பனி போல் மறைந்துவிடும். ஆகவே இங்கு முக்கியமான கருத்தென்ன? நாங்கள் திருவருளை நோக்கி செல்ல வேண்டும். அதற்கு என்ன தேவை? குரு அருள் தேவை. இந்த ரெண்டும் இந்த சாதகர் கேட்ட கேள்விக்கு கிரியா யோகத்தில் இருப்பதால் உங்களுக்கு உண்டு. சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் குருவாக இருக்கின்றார்கள், பரம்பொருள் திருவருளாக இருக்கின்றார். ஆகவே இந்த இரண்டையும் நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். இந்த இரண்டையும் பற்றி கொள்வதற்கு இந்த உடலை நாங்கள் பாவிக்க வேண்டும். ஆகவே இந்த உடல் கொடுக்கப்பட்ட விடயத்திற்கு தனிய வாழ்க்கை என்பது மாத்திரமல்ல, எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அதைத்தான் பாபாஜி அக்கு வேறு ஆணி வேறாக இந்த ஐந்து உடல்கள் உறைகள் எங்களுடைய உடலுக்குள் உண்டு. அதில் எல்லோரும் தேக உடலைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோமே தவிர மிச்ச நான்கு உடல்களையும் உணரவில்லை. ஆகவே அந்த உடல்களுக்குரிய பயிற்சியை செய்து சாகாத நிலை, இறவா நிலையை, தன்னை போல் உயர்ந்த நிலையை அடையலாம் எல்லா ஆன்மாக்களும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். இது சிவ யோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகம். ஆகவே இன்றைக்கு வந்த இந்த ரெண்டு கேள்விகள் மூலம் இந்த வழியில் நாங்கள் நிற்போம், இதை உணர்வோம். இந்த உணர்வின்படி நாங்கள் எங்களுடைய ஆன்மாக்களை ஈடேற்றுவதற்குரிய வழிகளை பார்ப்போம், வாழ்க்கையையும் நன்றாக வாழ்வோம். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து மூலம், கிரியா யோகத்தின் மூலம் இவற்றை நாங்கள் செய்யலாம் என்று சொல்லி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து, இறைவனையா கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் சிவாய நம. இறைவனையா இருக்கின்றீர்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
மனமே போல் இன்றைய சத்சங்கம் கேள்வி பலனளக்கூடிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் முதலாவது சாதகருடைய கேள்வி மௌனம் பற்றிய கேள்வி. இந்த மௌனத்தை பற்றி பல சத்சங்கங்களில் பல விளக்கங்கள் தந்தப்பட்டாலும் நாங்கள் அவற்றை ஒரு கிழமையில் மீண்டும் ஒருமுறை செய்வதற்கு இன்றைய சத்சங்கத்தில் மௌனத்தில் கூறப்பட்ட விடயங்களை மீண்டும் கேட்டல் செய்து குறைந்தது ஒரு கிழமையில் ஒரு மத்தியானமாவது மௌனம் செய்ய வேண்டியதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதன்படி செயல்பட்டால் அருகே பலன் கிடைப்பது மாத்திரமல்ல சாதனைகளையும் பெருக்கிக் கொள்ளலாம் என்ற கூறப்பட்ட விடயத்தை ஒவ்வொரு கிரியா சாதகரும் ஆணுத்தரமாக மனத்திடத்துக் கொண்டால் அது மிகவும் நல்ல விடயம் என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது. கிரியா யோகத்தில் மௌனம் முக்கியமானது. பாபாஜி தினமும் ஒரு மணி நேரம் மௌனம் செய்யும்படி கூறுகின்றார் என்ற கருத்தை உள்வாங்க வேண்டும். அது மாத்திரமல்ல மௌனத்தின் மூன்று நிலைகளில் செய்யப்பட்டு வேண்டிய படிநிலைகள் விளக்கப்பட்டது. முதலாவது படிநிலை உடலை சார்ந்தது, வாய் பேசாதிருத்தல். இரண்டாவது உடல் சார்ந்த, மனம் சார்ந்தது. மூன்றாவது உயிர் சார்ந்த நிலை. உயிர் சார்ந்த நிலையை அடைய குருவரும் திருவரும் கைகூட வேண்டும். அது மாத்திரமல்ல இந்த மௌனத்தின் பயன்கள் பற்றியும் கூறப்பட்டது. மௌனத்தின் பயன்கள் மூலம் நாங்கள் சாதனையை கூட்டலாம். எங்கள் அகக்கருவிகள் புறக்கருவிகள் எப்படி செயல்படுகின்றது என்பதை அறிய முடியும். மனத்தை ஒடுக்கப்படுதல் வேண்டும். மனம்தான் அந்த கண்ணுக்கு கொண்டு செல்கின்ற என்ற நிலையை அறிய வேண்டும். மன ஒடுக்கத்தால் மௌனத்தை சிறிது சிறிதாக வெல்ல முடியும். அது மாத்திரமல்ல யோகி ராமையா அவர்கள் மௌனத்தில் கூறிய கருத்துக்கள் விளக்கப்பட்டது மிகவும் சிறப்பாக இருந்தது. எனவே முதலாவது அன்பருடைய கேள்விக்கு மௌனத்தின் சிறப்பு மீண்டும் மீண்டும் கூறப்பட்டது. எனவே ஒவ்வொரு பிரியாசாளர்களும் முடிந்த அளவு குரு வியாழக்கிழமைகளிலோ மௌனம் இருக்க வேண்டியதை நீங்கள் கட்டாயம் இந்திய தினத்திலிருந்து ஒரு வைராக்கியத்துடன் செயற்பட்டால் உங்களுக்கு தெரியும், பாக்கியம் கிடைக்கும் என்பது தெரியும். ஏற்கனவே மௌனத்தில் இருந்தவர்கள் அதை பற்றி உணர்ந்திருப்பார்கள். அடுத்ததாக இரண்டாவது கேள்வி, கிரியா குடும்பத்தில் இருந்து ஒரு இழப்பு பற்றி அதை பற்றிய கருத்து. நாங்கள் ஆன்மாக்கள் ஆகத்தான் படைக்கப்பட்டுள்ளோம், இந்த பிறப்பில் வந்துள்ளோம். நாங்கள் வெவ்வேறு ஆன்மாக்கள், நாங்கள் தனித்தனியாக பரம்பொருளை அறிய வேண்டும். ஒவ்வொரு ஆன்மாக்களும் இந்த உடலை விட்டு போன பின்பு 48 நாட்கள் அறிந்து தெரிந்து அதன் பின்பு அடுத்த புது உடலை எடுக்கும் என்ற பற்றம் இறுதியாக சைவ சித்தாந்தப்படி மீண்டும் அதை உணர வேண்டும். அப்படி உணரும் போது இந்த இழப்பிலிருந்து விடுவது விடுபடலாம் என்பது பதிலாக அமைந்தது. எனவே இன்றைய சத்சங்கத்தில் இரு கேள்விகளுக்கும் மிக சிறப்பாக தெளிவான கருத்துக்கள் கூறப்பட்டது. எனவே நாங்கள் அதை உள்வாங்கி அதன் பயனை பருவமாக. நன்றி. ஓம் பிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. மிகவும் அழகாக முடிந்த அளவு சுருக்கத்தில் அதை கூறியிருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை மெருகூட்டுவோம். மியூட்டில் இருக்கின்றீர்கள்.
ஓம் கிரியா பாபா, ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம்
சிவாய நம.
டவர் கிடைக்குதா சார்?
ஓம் நல்லா நல்லா பேசுகிறது கேட்கின்றது, சொல்லுங்கள்.
இது சச்சங்கம் நல்லா சிறப்பாக மௌனத்தை பற்றி அருமையாக சொல்லிட்டீங்க, ரொம்ப சிறப்பு. இந்த மௌனத்தை பற்றி அருளாளர்கள் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அந்த சிறப்புல மிகுதியா அடக்கத்தையா அடக்கமாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மௌனத்தை பற்றி மட்டும் ஒரு அடக்க நிலையில மௌனம் வந்து அவ்வளோ சிறப்பு. இத யோகியாரும் சொல்லுவாரு, இத சைவ சிதாந்தத்தையும் இன்னும் மிதப்படுத்தி சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு நீங்க மௌனத்தை கடைபிடிக்கணும், நீங்க மௌனத்தை கடைபிடிக்கணும். அருள் விஷயத்துலதான் இது வந்து ரொம்ப நமக்கு ரிசல்ட் நிறைய கிடைக்கும். உலகில் விஷயத்துல நீங்க மௌனத்துல இருந்தீங்கன்னா சில பொருள் உங்களுக்கு வந்து சாதகமா வந்து செயல்படும். ஆனா அருள் விஷயத்துல நீங்க மௌனமா அருளை உள்வாங்க வாங்க அமைதியா இருக்கு மௌனமா இருக்கிறத கேட்கல அருள் விஷயம் வந்து அதிகப்படியா நமக்கு வந்து ரீச் ஆகுது அருளாளர்கள் வந்து இருக்காங்க. ஏன்னா சிவபெருமானே மௌனத்துலதான் இருக்கா, சிவனேன்னு இருக்கிறது வந்து மௌன மௌன நிலையிலதான் இருக்கார். தட்சிணாமூர்த்தி இருக்கிறது மௌன நிலையிலதான் இருக்கார் என்றத ரொம்ப வழிபடி சொல்றாங்க. அந்த வகையில மௌனம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த மௌனத்தை நம்ம எப்படி எதுல நம்ம மௌனத்துல கடைபிடிக்கணும்ன்றதையும் சிறப்பா தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான விஷயம். மௌனம் சிறப்புன்ற ஒரு விஷயம், மௌனத்தை கடைபிடிக்கணும்ன்ற ஒரு விஷயமும் சிறப்பான விஷயம். சும்மா நான் மௌனமா இருக்கிறேன்றதுக்காக நான் பேசாம இருக்கா மௌனம், அது ஒரு மௌனம் தான், அது ஒரு சின்ன எல்கேஜ் தப்பு இல்லை. அதுலேருந்து தான் நம்ம போகணும், எல்கேஜ்ல இருந்து தான் போய் ஆகணும். அது எந்த நிலையில இருந்தாலும் எல்கேஜில இருந்து தான் போய் ஆகணும். இத சைவ சித்தாந்தத்துல தான் எனக்கு அதிக சித்தல் கிடைக்கும். பேசாம இருக்கிறான் மௌனம்னு சொல்லிட்டு இப்படி கைய காலை காட்டிக்கிட்டு நான் இன்னைக்கு மௌனம் இருக்கிறேன்றது அது ஒரு சின்ன நிலை. அதுல வெற்றி அடையணும்ன்றாங்க. பேச்சியை குறைக்காம இருக்கு, பேச்சியை குறைக்கிறதுல ஒரு மௌனம். அப்புறம் மனசுல மௌனமா இருக்குன்னு சொன்னாங்க. எப்படி மனசுல மௌனமா இருக்குன்னா மனசு தான் ஓடிட்டே இருக்கு, பேசாம இருக்கும் மனசு ஓடிட்டு இருக்கு. இப்ப மனசுல மௌனமா இருக்கணும்ன்றாங்க. அதுக்கு கொஞ்ச நாள் பயிற்சி அப்படியே செஞ்சிட்டே வாங்க, அது போகும். இல்ல நான் இன்னைக்கு மௌனமா இருக்கிறேன், குருநாதருடைய சிந்தனையிலே இருக்கிறேன், குருநாதருடைய நாமத்தையே நினைச்சிருக்கிறேன்ற மாதிரி நமக்கு வந்து குருநாதர் எப்படியோ வழிகாட்டிருப்பாரு. அந்த வழிபடி நீங்க அதை மௌனத்தை எடுங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்க, உயிர்ல மௌனமா இருக்கணும்ன்றாங்க. உயிர்ல மௌனம்ன்றதுதான் பெரிய விஷயம். அங்க வந்து எதுவுமே இல்லை, ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு. அது ரொம்ப அதுவும் வரணும்னு சொல்றாங்க அருளாளர்கள். அதுக்கெல்லாம் உயிர்ல மௌனத்தை பார்த்தனால அனுபவிச்சதுனாலதான் அருளாளர்கள் வந்து பல விஷயத்தை அவங்களால சொல்ல முடியும். அண்ட பகுதி பிண்ட பகுதி அண்டத்துல என்ன நடக்குதுன்னு மாணிக்க வாசகரிய கண்டுபிடிக்கலாம். 2400 சொல்லிட்டாங்க கண்டுபிடிப்பு ஆராய்ச்சிக்கெல்லாம் முன்னாடி அவங்க சொன்னது. காரணம்னா அந்த மௌனத்துல இருந்து இது அருளாளர் சொல்றாங்க, நான் சொல்லல, இது சைவ சித்தாந்தத்துல விளக்கமா சொன்னாங்க. அருளாளர்கள் வந்து அந்த மௌனத்துல இருந்து தியானத்துல இருந்து இறைவனே சிந்தனையில இருக்குள்ள இவ்வளவு விஷயம் அவங்களுக்கு வந்து ரீச் ஆயிருக்கும். ஏன்னா உலகில் சார்ந்த விஷயத்துல இருந்து விலகிட்டாங்க, விலகி நிக்கக்குள்ள அருள் சார்ந்த விஷயத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அருள் விஷயத்தை அனுபவிக்கக்குள்ளதான் இந்த வார்த்தைகளை சொன்னதா சொல்லி அருளாளர்கள் நமக்கு குறிப்பு கொடுக்குறாங்க. அந்த வகையில இந்த மௌனம் என்ற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பான விஷயம். முடிஞ்ச அளவுக்கு அவங்க அவங்களுக்கும் எவ்வளவு முடியுமோ மௌனத்துல ஜெயிக்க பாரு. மௌனம் அவ்வளோ ஒரு சிறப்பு, அத வள்ளலாரும் ரொம்ப அருமையா சொல்றாரு. இந்த மௌன நிலையில்தான் நடராஜாட்ட வந்து ஒரு பாட்டு பாடுறாரு, பட முடியாத அரசே பட முடியாத அரசே பட்டதெல்லாம் போதும் இந்த வினித்திக்க உன் திருவடியே நினைக்கன இந்த உயிருக்கு மனசுக்கு உடலுக்கு கொடுன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுறாரு. அதை போல எல்லா அருளாளர்களும் நல்லா அதை பற்றி தான் நல்லா சிறப்பாக இருக்காங்க. அதை நம்மளும் பாபாஜியுடைய அருளாளர் கொஞ்சம் கொஞ்சம் கடைபிடிச்சி முடிஞ்ச அளவு அந்த மௌனத்து போக்கில் ஒரு பெரிய ஆனந்தம் கிடைக்கும். அதோட மட்டும் இல்லை உடம்புக்கு ஒரு பெரிய ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதெல்லாம் நான் அனுபவிச்சுவேன். அதுக்கு நமக்கு நிறைய வகுத்து கொடுத்துருக்காங்க. வியாழக்கிழமை மௌனம் இப்படிலாம் வகுத்து கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவு இன்னொரு கருத்தை வந்து ஒரு நல்ல கருத்தை வந்து ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு துன்பங்களை அனுபவிச்சுருக்காங்க. அந்த வகையில ஒரு இறப்பு வந்துட்டா எவ்வளவு மனிதனை வந்து தாக்குதுன்றது எல்லாருக்கும் எல்லாருக்கும் அதுல இருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வரணும். இந்த சைவ சித்தாந்தம் படிச்ச பிறகு நமக்கு நிறைய ஸ்பெஷல் எல்லாம் சிவப்பொருளா இருக்கு. நம்ம பொருள் ஒண்ணு கூட கிடையாது. அது நம்ம பொருளா உண்மை கொண்டாடிக்கிறதுனால அதுல நமக்கு அதிக துன்பம் வரும். உறவு கொண்டிக்குன்னு சொல்றாரு, ஆனா அதை முழுமையா நீ வந்து தெரிஞ்சு கொண்டாடிய அந்த உறவுன்னு சொல்றாரு. முழுமையா அந்த உறவை நீ தெரிஞ்சுக்கிட்டு கொண்டாடுன்னு சொல்றாரு. அதான் பற்றற்ற நிலையில இருக்கிறாரு. அது சாதாரண மனிதர்கள்லாம் அந்த நிலையில வந்து ரொம்ப துன்பப்படுறாங்க. ஆனா கிரியா யோக சாதகருக்கு வந்து அந்த துன்பத்துக்கு ஆளாகக்கூடாது. அதுக்கு நீங்க சைவ சித்தாந்தத்திலேருந்து நிறைய விளக்கங்களை எடுத்தே ஆகும். எடுத்தால் மட்டும்தான் அதுல இருந்து 100% கேட்டதுல ஒரு 25% ஆக நீங்க அதுல வெற்றி அடையணும். காரணம் என்னன்னா, நீங்க எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் வெளி சூழ்நிலை உங்களால வந்து கஷ்டப்படும். அறியாம நம்ம எந்த வெளியில வந்து பழகக்குள்ள அவங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்லி நம்மள நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தாக்கும் உங்களோட மனத்தை வந்து அது லேசா காயப்படுத்துறீங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்து, அது நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், என்கிட்ட கேட்டிருக்காங்க, நான் அதை அனுபவிச்சுக்கேன். அந்த நிலையில அதுக்கு ஒரு நல்ல பதில கொடுத்தாங்க. இதை நீங்க நல்லா அடுத்தடுத்த சத்தங்கத்திலையும் கேட்டு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையில இருந்து வெளியாகணும்னா எல்லாம் இறைவன் செயல் சிவ செயலா விட்டு நம்ம செயல் என்ன இருக்குது அதை நம்ம கரெக்டா பார்க்கணும்ன்ற ஒரு நிலையில இருந்து அதுலயே நம்ம வந்து நான் தான் இதுல பாத்துறேன்ன்றது இல்லாம எல்லாம் இதுவும் இறைவன் செயல் அது இறைவன் செயல் என்ற மாதிரி நம்ம ஒதுங்கி இருந்து நம்மளுடைய தொண்டுல அதிகமா ஈடுபட்டு இந்த மயக்கத்துக்கு ஒரே மருந்து தொண்டு தான். நான் அதை அனுபவிச்ச ஒரு உண்மையை உங்கள்கிட்ட பகிர்ந்து, தொண்டுல நம்ம வந்து ஆன்மீக தொண்டுல சிறப்பா இருந்தோம்னா இது நம்மள அட்ராக்ட் பண்ணாது. இந்த தெய்வ சித்தாந்தமும் அதனாலதான் அப்பர் வந்து முழுமையா தொண்டுலயே இருந்தார். 72 வயசுல ஒரு ஞானத்தை பெற்றார்னா ரொம்ப குறுகிய காலத்துல அந்த வயசுல தொண்டு அவர் பிடிச்சது ஒரே விஷயம் தொண்டு அப்பர் தான். மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இது பண்றாங்க. 72 வயசுக்குள்ள வந்து தமிழர் இதுல இருந்து வந்து அந்த இது ஒரே தொண்டு, இந்த தொண்டு வந்து அவரை சிறப்பாக்கி அந்த வகையில நம்மளும் பாபாஜி தொண்டை செஞ்சு இந்த பலனை நம்மளும் அனுபவிக்குமாக. ஓம் பிரிய பாபாஜி, ஓம் சிவாய.
நன்றி நன்றி. மிகவும் அருமை கார்த்திகேயன் ஐயா, நீங்கள் அது பல விதமான தகவல்களை வளமை போலவே மெருகூட்டி சொல்லியிருந்தீர்கள். இது முழுமையாக நாங்கள் இன்றைய ரெண்டு கேள்விக்குரிய பதிலை பார்ப்போமாக இருந்தால், பாபாஜியின் தங்க விதியான அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதியை நாலு இடங்களையும் இன்று இந்த கேள்வியின் மூலம் தொட்டிருக்கின்றோம். இறுதியாகிய சரணாகதி நிலையில்தான் நாங்கள் அந்த திருவருளை உணரலாம், அதை பெற வேண்டும். நன்றி பாபாஜிக்கும் பெரும் பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய.